Let's turn to 2 Corinthians and chapter 1.
2 Corinthians 1 ஆம் அதிகாரம்.
We read here chapter 3, sorry, 2 Corinthians 3.
2 Corinthians 3 ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
Verse 6, God has made us adequate as servants of a new covenant, not of the letter but of the spirit.
புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது.
There are many expressions found among Christians which are not in the Bible.
வேதத்திலே காணப்படாத சில வாசகங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமாக காணப்படுகிறது.
And we get used to hearing certain things which are not true.
மெய் இல்லாத சில காரியங்களை நாம் கேட்டு கேட்டு அதிலே பழகி போகிறோம், போய்விடுகிறோம்.
I told you how we think we should call God Jehovah when we should call him Father.
தேவனை நாம் அப்பா என்று அழைப்பதற்கு பதிலாக எப்படி யெகோவா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம்.
Particularly when we sing something in a song and we hear it so many times, we think it is true.
குறிப்பாக சில பாடல்களை நாம் மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டே இருக்கிறோம். எவ்வளவோ முறை அந்த பாடல்களை கேட்பதினாலே அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் சத்தியம், உண்மை என்று நாம் நம்பிவிடுகிறோம்.
One example is how so many songs speak about Jesus as the lily of the valley and the rose of Sharon.
அநேக பாடல்களிலே இயேசு சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லிலி என்று பாடல்கள்
ஏற்றுகிறார்கள். That has become so commonly accepted that you cannot even change it now.
இப்பொழுது அதை மாற்றக்கூடாத அளவுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாசகமாக, பாடலாக மாறிவிட்டது.
But do you know that the Bible does not say that Jesus is the rose of Sharon?
ஆனால் இயேசு சாரோனின் ரோஜா என்று வேதம் சொல்லவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா?
If you read the Song of Solomon, the bride is called the rose of Sharon and the lily of the valley in chapter 2.
நீங்கள் உன்னத பாட்டு 2 அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால் அந்த மணவாளி தான் தன்னை சாரோனின் ரோஜாவாகவும் லீலி புஷ்பமாகவும் சொல்கிறாள்.
But supposing I stood in front of a congregation and said, I am the rose of Sharon.
இதுபோல சபைக்கு முன்பாக நின்று கொண்டு நான் தான் சாரோனின் ரோஜா என்று சொன்னால்,
people think I'm very arrogant.
நான் மிகுந்த பெருமைக்காரன், அகந்தி உள்ளவன் என்று எண்ணுவார்கள்.
But that's what the bride says. I am only a rose of Sharon. I am only a lily of the valley.
நான் இதோ பள்ளத்தாக்கிலே காணப்படுகிற ஒரு லீலி புஷ்பம், சாரோன் பள்ளத்தாக்கிலே காணப்படுகிற ஒரு ரோஜா புஷ்பம் என்று அந்த மணவாளி சொல்லுகிறாள்.
Or now take another expression.
இன்னொரு வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Servant of God.
தேவனுடைய ஊழியர்.
Supposing I ask you, are you a servant of God?
நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் தேவ ஊழியரா?
ஓ நோ நோ நோ,
இல்லை இல்லை.
I'm only a child of God.
நான் தேவனுடைய பிள்ளை தான், நான் தேவ ஊழியர்லாம் அல்ல.
Supposing you go to a rich man's house.
ஒரு பணக்காரனுடைய வீட்டுக்கு போகிறீர்கள்.
And that person says, this is my daughter.
அந்த பணக்காரர் தங்களுடைய மகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இதுதான் என்னுடைய மகள்.
This is my servant.
இது என்னுடைய ஊழியக்காரன்.
This is your servant.
Oh, see. உங்கள் ஊழியக்காரரா என்று அவரை நீங்கள் வணங்குகிறீர்கள்.
He will wonder, what is this?
இது என்ன?
You think my servant is greater than my daughter?
என்னுடைய மகளை காட்டிலும் என்னுடைய வேலைக்காரன் தான் பெரியவன் என்று எண்ணுகிறீர்களா? என்ன இது? ஆச்சரியப்படுகிறார் அவர்.
That is the wrong idea believers have.
இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய தவறான ஒரு கருத்து.
I'm not a servant of God. I'm only a son of God.
நான் தேவ ஊழியன் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை மட்டும்தான்.
So many wrong ideas we have got in our head because we don't read the Bible.
நாம் வேதத்தை ஒழுங்காக வாசிக்காதபடினால எவ்வளவு தவறான அபிப்பிராயங்கள் நம்முடைய தலைக்குள் ஏறிவிட்டது.
We get our understanding from songs.
நம்முடைய புரிந்துகொள்ளுதலை பாடல்களின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம்.
And nowadays from Christian TV preachers.
இன்றைக்கு கிறிஸ்தவ தொலைக்காட்சி பிரசங்கியார்கள் மூலமாக அந்த கருத்துக்களை பெற்றுக்கொள்கிறோம்.
And many other preachers.
இன்னும் பல பிரசங்கியார்கள் மூலமாக,
who don't read the Bible properly themselves.
தாங்களாகவே வேதத்தை ஒழுங்காக வாசிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட பிரசங்கியார்கள்.
So many wrong ideas.
எவ்வளவோ தவறான அபிப்பிராயங்கள்.
I have spent my life trying to correct these wrong ideas.
இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களை எல்லாம் சரிப்படுத்த முடியாக என்னுடைய வாழ்க்கை முழுதுமாய் பிரயாசப்பட்டிருக்கிறேன்.
And I tell people, do you know that the whole New Testament does not say you must give your tithe.
முழு புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலுமே நீங்க வாசித்து பார்த்தால் தசமமாகும் கொடுங்கள் என்ற வசனமே இல்லை என்று சொல்லி பார்த்திருக்கிறேன்.
And I said, even in the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலேயும் கூட,
do you know what God told people to do with their tithe?
தங்களுடைய தசம பாகத்தை வைத்து தேவன் என்ன செய்ய சொன்னார் உங்களுக்கு தெரியுமா?
The tithe in the Old Testament was never money because they did not work in offices and factories and get salaries.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே இது போல அலுவலகங்களிலே தொழிற்சாலைகளிலே அவர்கள் எல்லாம் வேலை செய்து மாத சம்பளம் வாங்கவில்லை. ஆகவே தசமபாகம் பணம் அல்ல.
They were all farmers and shepherds. That tithe was sheep and grain and things like that.
அவர்கள் எல்லாருமே விவசாயிகளாக இருந்தார்கள் அல்லது மேய்ப்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய தசமபாகம் எல்லாம் தானியங்கள் அல்லது ஆடுகள்.
It was not money.
பணமே அல்ல.
It was flocks.
மந்தைகள்
and grain
தானியங்கள்.
That was tithe.
இவைகளை தான் தசமபாகமாக கொண்டு வந்தார்கள்.
You know, because there was one tribe in Israel that was devoted to looking after the temple.
இஸ்ரவேலிலே ஒரு கோத்திரம் தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்களை மட்டுமே பராமரிக்கும்படியாக வேறு பிரிக்கப்பட்டது.
So they God said, see, they must not do any farming or shepherding.
ஆகவே இவர்கள் விவசாய வேலையோ அல்லது ஆடு மேய்க்கிற வேலையோ இவர்கள் செய்யக்கூடாது.
So since 11 of you tribes you do shepherding and farming.
இந்த மீதி உள்ள 11 கோத்திரத்தார் நீங்கள் ஆடு மேய்க்கிற வேலையும் விவசாய வேலையும் செய்கிறபடினாலே,
when I bless you please take 10% and give it to these priests so that they don't have to work.
நான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறபடினாலே அதிலே 10% இந்த ஆசாரியர்களுக்கு கொடுங்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த வேலைகளை செய்வதில்லை.
Sensible.
அது புத்திக்கு ஏற்றதா இருக்கிறது.
Then here is an amazing verse.
இங்கே ஒரு வியப்பான ஒரு வார்த்தை இருக்கிறது.
In Deuteronomy chapter 14.
உபாகமம் 14ஆம் அதிகாரம்.
Verse 22.
22ஆம் வசனம்.
You must surely tithe all the produce from what you sow that comes from the field every year.
உன் தேவனாய் கர்த்தருக்கு நீ வருஷந்தோறும் விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து கொடுக்க வேண்டும்.
And then if the distance is so great, that means they have to all go to Jerusalem.
And the dooram adhigama irukumanal ennal andha nattil ellarum Jerusalem ku dhan poga vendiyundhu. 24
If you are living far away in Galilee or somewhere,
நீ தூரத்திலே கலிலேயா என்ற தேசத்திலே அல்ல தூர இடத்திலே இருந்தால்,
you can't bring all your tithes to Jerusalem because it's so many kilometers away.
எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கிறபடினாலே நீங்கள் தசமபாகங்களை எல்லாம் தூக்கி சுமந்து கொண்டு வருவது கஷ்டம்.
That itself shows it's not money.
இதுவே அது பணம் இல்லை என்பதை நமக்கு காண்பிக்கிறது.
You can't carry all these sheep to Jerusalem.
இந்த ஆடுகள் எல்லாம் பத்திலே ஒரு பங்கு ஆடுகள் எல்லாம் எப்படி நீங்கள் எருசலேமுக்கு கொண்டு வருவது?
Because it is so far away.
அது வெகு தூரமா இருக்கிறதுனால்,
then sell that and make money. I mean sell your sheep and your grain for money.
உங்களுடைய தானியத்தையும் ஆடு மாடுகளையும் பணத்திற்கென்று அதை வித்து பணமாக்கி, 25ஆம் வசனம்,
take the money there.
பணமாக்கி பணமுடிப்பை நீங்க கர்த்தர் தெரிந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வாருங்க.
And when you take the money to Jerusalem, what should you do?
அந்த பணத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்போது அதை வைத்து என்ன செய்ய வேண்டும்?
Don't put it in the offering box.
அதை காணிக்கை பெட்டியிலே போட வேண்டாம்.
Go and get some wine and some strong drink and whatever your heart desires, biryani or anything, just sit there and eat it.
போய் நீங்கள் திராட்சை ரசம் மதுவான முதலின சகலவற்றையும் பணம் கொடுத்து வாங்கி பிரியாணி எது வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கி சந்தோஷமாய் சாப்பிடுங்கள்.
Have you heard any pastor in the world preach on this verse?
இந்த வசனத்தின் அடிப்படையில் எந்த பாஸ்டராவது பிரசங்கம் பண்ணுகிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா?
They will never allow you to read this verse.
இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பதை அனுமதிக்க மாட்டார்கள்.
In the Old Testament.
அது பழைய ஏற்பாடு என்று சொல்லி விடுவார்கள்.
And you must rejoice in the presence of God with your family.
நீங்கள் குடும்பமாக கர்த்தருடைய சந்நிதியிலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்களாக.
All pastors are against me because I show people these verses.
இந்த வசனங்களை நான் காண்பிக்கிற அப்படினாலே அநேக பாஸ்டர்மார்கள் என்னை வெறுக்கிறார்கள்.
This is Old Testament.
இது பழைய ஏற்பாடு.
God wanted people to be happy.
ஜனங்கள் சந்தோஷமா இருக்க முடியாய் தேவன் விரும்பினார்.
So different from the understanding people have.
இன்றைக்கு ஜனங்கள் வைத்திருக்கக்கூடிய புரிந்து கொள்ளுதலுக்கும் இதற்கும் எவ்வளவு வித்தியாசம்.
And when you do that,
இதை செய்யும் பொழுது,
if you see one poor Levite there, don't neglect him. Please give him also some of that biryani and that what you are drinking.
அங்கே லேவியன் ஒருவன் ஏழையை பார்க்கும் பொழுது அவனுக்கு இல்லாதபடினால அவனை கைவிட வேண்டாம். அவனுக்கு கொஞ்சம் பிரியாணியும் திராட்சை ரசமும் கொஞ்சம் கொடுங்கள்.
Yeah, that is, we'll do that.
நாம் அதை செய்கிறோம்.
So, I'm just showing you some example.
நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
There are many things like that.
இதுபோல பல காரியங்களிலே நாம் தவறான
அபிப்பிராயம் கொண்டிருக்கிறோம். We read in 2 Corinthians 3 that we are to be servants of the new covenant.
நாம் இப்பொழுது 2 கொரிந்தியர் 3 6 எடுத்துக்கொள்வோம். நாம் புது உடன்படிக்கையின் ஊழியராய் இருக்கும்படி.
Who is that?
இது யார்?
All of you.
நீங்கள் எல்லாரும்.
Not me.
நான் மட்டுமல்ல.
I am just like one of you.
நான் உங்களைப் போலவே நானும் ஒருவன்.
That is why we don't have any titles in our church.
ஆகவே நம்முடைய சபைகளிலே யாருக்கும் பட்டம் இல்லை.
All are brothers and sisters.
எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள்.
We have different functions.
ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பணிகள் இருக்கு.
Like we say, these are all members of this body.
இந்த அவயங்கள் எல்லாம் இந்த சரீரத்திலே ஒரு பங்காக இருக்கிறது.
Some are more important like heart and tongue and all that.
இருதயம் நாவு போன்ற சில உறுப்புகள் முக்கியமான உறுப்புகளாக இருக்கிறது.
That doesn't mean the small members are unimportant.
உடனடியாக சிறு உறுப்புகள் எல்லாம் தேவையற்றது என்று சொல்ல முடியாது.
They are also members.
அவர்களும் அங்கங்கள் தான்.
And every member has a function.
ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஒரு பணி இருக்கிறது.
So nobody sitting here, even the small children, must not say, oh, I'm useless, I'm nobody.
இங்க உட்கார்ந்திருக்கிற சிறு பிள்ளைகளும் கூட, நான் என்ன செய்வது, நான் பிரயோஜனமற்றவன், எனக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் பணிகள் இருக்கு.
Sisters think, oh, what do? We just cook the food and that's all.
சில சமயத்தில் சகோதரிகள் என்னெல்லாம், நாங்கள் என்ன சமையலறை சமையல் கட்டில போய் எப்போது பார்த்தாலும் சமைத்துக் கொண்டே இருக்கிறோம், வேற என்ன செய்ய முடியும்?
You can also be a witness for Christ.
நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்க முடியும்.
Somebody comes to your home, you can share a word to encourage them.
உங்கள் வீட்டுக்கு யாராவது வருகிறார்கள், அவர்களிடத்தில் நீங்கள் ஒரு உற்சாகத்தின் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம்.
If you have heard me speak, you have heard me speak about different members of the body.
நான் பேசுகிறதை நீங்கள் கேட்டிருந்தால் நீங்கள் உங்களுக்கு நினைவு கூறும் சரீரத்தின் வித்தியாசமான அவயங்களை குறித்து பேசியிருக்கிறேன்.
I say that the little finger is what many people say very small, unimportant.
இந்த சுண்டுவரலை பார்த்து சொல்கிறார்கள், இது மிக முக்கியமற்ற ஒரு உறுப்பு, ரொம்ப சின்னதாக இருக்கிறது.
And in that there is a nail.
அத சுண்டுவரலுக்கு கூட ஒரு நகம் இருக்கிறது.
That is so small and unimportant.
அது எவ்வளவு சிறியதா இருக்கிறது, அது முக்கியமற்றதா இருக்கிறது.
And you can think in the body of Christ you are like that. I'm not even a little finger, I'm only a nail.
நான் கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலே ஒரு சுண்டுவரல் கூட கிடையாது, ஒரு நகமாக தான் இருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
But when you feel scratchy somewhere,
அரிக்கும் பொழுது
your heart, liver, tongue, nothing can help you.
உங்களுடைய இதயமோ ஈரலோ உங்களுடைய நாவோ எதுவுமே அந்த அரிப்பை சரி செய்ய முடியாது.
Only the small nail will help you that time.
இந்த சின்ன நகம் தான் அந்த சொரியை சரி செய்ய முடியும்.
So don't think you are unimportant.
ஆகவே நான் முக்கியமற்றவன் என்று எண்ண வேண்டாம்.
And the scratching ministry is called the ministry of encouragement.
இந்த அரிக்கும் பொழுது சொரிந்து விடக்கூடிய ஊழியமானது உற்சாகப்படுத்தக்கூடிய ஊழியம் என்று அழைக்கப்படுகிறது.
Can you encourage somebody?
யாரையாவது நீங்கள் உற்சாகப்படுத்த முடியுமா?
Can you scratch somebody's back and he feels so nice?
அவருக்கு முதுகு அரிக்கிறது அவர் கொஞ்சம் சொரிந்து விட முடியுமா?
Because he cannot reach. Oh, brother, please scratch my back.
அவராலே அந்த இடத்துக்கு கொண்டு போ கை எட்டவில்லை. ஆகவே சகோதரே கொஞ்சம் அந்த இடத்துல அரிச்சு விட சொரிந்து விடுங்க என்று சொல்கிறோம்.
How nice you feel when somebody scratches your back.
யாராவது உங்களுக்கு சொரிந்து விட்டால் எவ்வளவு சுகமாக இருக்கிறது.
Do you know a word of encouragement is like that for anybody who comes to your house?
உங்கள் வீட்டுக்கு வருகிற சொந்த வருகிற ஒரு யாரா இருந்தாலும் நீங்கள் உற்சாகத்தின் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவளுக்கு அவ்வளவு சுகமாக இருக்கும்.
All of you can be back scratchers from now on.
அவ இப்பொழுதே எல்லாருமே நீங்கள் முதுகு சொரிந்து விடுவர்களாக இருக்க முடியும்.
We encourage people who come to your house.
உங்கள் வீட்டுக்கு வருகிறவர்களை உற்சாகப்படுத்துங்கள்.
Say something nice and
tell them. வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். சொல்லுங்கள்.
How God can solve every problem.
எப்படி தேவனால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும்?
And encourage them. The world is full of discouraged people.
இந்த உலகமானது அதேரியத்தினாலே சோர்வினாலே நிறைந்து காணப்படுகிறது. நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள்.
Even the neighbors and all, everybody is complaining about something or the other.
உங்க பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்துக்கொள்ள ஏதோ இதுவோ அதுவோ குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள்.
Why not you be a cheerful person, always encouraging?
ஏன் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சந்தோஷமுள்ளவர்களாய் எப்பொழுது உற்சாகப்படுத்துவர்களாய் இருக்க கூடாது முகமலர்ச்சியோடு?
Even if you smile at a person, that's an encouragement.
ஒருவரை பார்த்து புன்முறுவல் செய்தாலே அது எவ்வளவு உற்சாகத்தை அவர்
கொடுக்கும். It doesn't even cost you anything. How much does it cost you to smile?
நீங்கள் புன்முறுவல் செய்வதற்கு எவ்வளவு செலவாகிறது சக்தி? ஒன்றும் இல்லை.
Now I'll tell you a true story.
உண்மையான ஒரு கதையை சொல்லு, சம்பவத்தை சொல்லுங்க.
This is a true story.
இது மெய்யாய் நடந்த ஒரு சம்பவம்.
It happened in America.
அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம்.
It happened in the town where my children are staying.
என்னுடைய மகன்கள் தங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்கியிருக்கக்கூடிய பட்டணத்தில் நடந்த காரியம்.
We did not know this man, but we heard about it.
அந்த நபர் நேரடியாக எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம்.
This man was so discouraged.
மிகவும் சோர்ந்து போயிருந்தார்.
He was not married. He was sitting in living in a room all by himself.
அவருக்கு திருமணமாகவில்லை. தன்னுடைய அறையிலே தனந்தனியாய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்.
Very discouraged. No friends.
அவருக்கு நண்பர்களே கிடையாது. அதிகமாய் சோர்வடைந்திருந்தார்.
One day he got so fed up.
ஒரு நாளிலே வாழ்க்கை அவருக்கு மிகவும் சலித்து போய்விட்டது.
There was a big bridge there. He said, I'll go to that bridge and jump and commit suicide.
அங்க ஒரு பெரிய பாலம் இருந்தது. அந்த பாலத்திலே நான் போய் குதித்து தற்கொலை செய்து விடுகிறேன் என்று முடிவுக்கு வந்தார்.
So he wrote in his book.
அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதினார்.
Some of these lonely people write sometimes in their books, diary like.
இது போன்ற தன்னந்தனியாய் கவலை போட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய டைரியிலேயும் தங்களுடைய புத்தகங்களிலேயும் இப்படி எழுதி வைப்பார்கள்.
He wrote in his book.
தன் புத்தகத்தில் எழுதுகிறார்.
I'm going to go to this bridge and commit suicide today.
நான் இந்த பாலத்திற்கு சென்று தற்கொலை செய்ய போகிறேன்.
But on the way,
போகிற வழியிலே,
if one person smiles at me,
ஒரு குறைந்தபட்சம் ஒரு நபர் என்னை பார்த்து சிரித்து விட்டால், புன்னகை பூத்தால்,
I'll turn back to my house.
நான் என்னுடைய அறைக்கு திரும்பி வந்து விடுவேன்.
He walked to the bridge.
நேரடியாக அந்த பாலத்தை நோக்கி நடந்து போகிறார்.
Everybody was busy, nobody smiled at him.
எல்லாரும் பிஸியாக அங்கேயும் இங்கேயும் போய் கொண்டிருக்கிறார்கள். யாரும் இவரை பார்த்த பாடில்லை, சிரித்த பாடும் இல்லை.
He jumped and committed suicide.
அவர் குதித்து தற்கொலை செய்து கொண்டார்.
They picked him up, the police and all came, picked up his dead body.
போலீஸ் எல்லாம் வந்தார்கள். அந்த செத்த சரீரத்தை தூக்கினார்கள்.
Found his identity card and find out where he was living.
அவருடைய ஐடென்டிட்டி கார்டை கண்டுபிடித்து அதனுடைய விலாசத்தை எல்லாம் கண்டுபிடித்து எங்கே
வாழ்கிறார்கள்
சென்றார்கள். பார்த்தார்கள்.
If I see one person who will smile at me on the way to the bridge, I will not commit suicide.
பாலத்திற்கு போகிற வழியிலே ஒரு நபர் என்னை பார்த்து புன்னகை பூத்தால் நான் தற்கொலை செய்ய மாட்டேன், திரும்பி வந்துடுவேன் என்று எழுதினதை பார்த்தார்.
You know what I thought when I read that true story?
இந்த மெய்யாய் நடந்த சம்பவத்தை நான் வாசித்த பொழுது எப்படி உணர்ந்தேன் தெரியுமா?
One doctor has written this true story there in the
ஒரு மருத்துவர் இந்த உண்மையான சம்பவத்தை எழுதி இருக்கார்.
It's on the internet, you can read it.
இணையதளத்தில் இருக்கிறது, நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம்.
You know what thought came to me?
எனக்கு என்ன சிந்தனை வந்தது தெரியுமா?
I said, Lord,
ஆண்டவரே,
if I was walking on that bridge,
நான் அந்த பாலத்திலே நடந்து கொண்டிருந்தால்,
I saw this one lonely man walking.
தனந்தனியாய் வரக்கூடிய இந்த மனிதனை
I don't know who he is.
பார்த்து அவர் யாருன்னு எனக்கு தெரியாது.
Would I have walked smilingly at him?
நான் அவரை பார்த்து புன்னகை பூத்திருந்திருப்பேனா?
Or would I be worried about with my all my problems in my own head?
அது எனக்குரிய தலையிலேயே போதுமானதா இருக்குது என்று சொல்லி கவலையோடு கூட போயிருந்திருப்பேனா?
What are we Christians supposed to be in this world for?
கிறிஸ்தவளாய் இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே எதற்காக நாம் இருக்கிறோம்?
The Bible says cast your burden upon the Lord.
உன்னுடைய பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடு. வேதம் சொல்கிறது.
He'll take care of your burdens.
உன்னுடைய பாரத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்.
And you lift the burdens of other people.
நீங்கள் மற்றவருடைய பாரத்தை சற்று இறக்கி வையுங்கள்.
So it's one of the things I've tried to do in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த ஒரு காரியத்தை செய்ய பிரயாசப்பட்டிருக்கிறேன்.
Lord, I want my hands to be always empty.
ஆண்டவரே, என்னுடைய கரம் எப்பொழுதே வெறுமையாகவே இருக்க வேண்டும்.
That means no burdens of my own.
அவருடைய பொருள் என்னவென்றால் என்னுடைய சொந்த பாரம் என்னுடைய கரத்தில் இருக்க கூடாது.
There are burdens.
பாரங்கள் இருக்கிறது.
But I cast them on the Lord.
ஆனால் அதை அப்படியே தேவனிடத்தில் போட்டு விடுவேன்.
Lord, you can handle that better than me.
ஆண்டவரே, என்னை காட்டிலும் நீர் அதை சிறந்த விதத்தில் கையாள முடியும்.
Let me lift the burdens of other people.
நான் மற்றவருடைய பாரத்தை சற்று லகுவாக்கி விடட்டும்.
Sometimes all that people need is somebody to just listen to them for 5 minutes.
சில சமயத்திலே சில மக்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு காது, அவர்களை சொல்லுவதை கேட்பதற்கு ஒரு நபர் இருந்தால்
போதும். You say, I have no gift.
எனக்கு வரமே இல்லையே பிரதர்.
Have you got a ear?
உங்களுக்கு காது இருக்குதா?
Even if one ear is deaf, have you got one ear at least that is working?
ஒரு காதான் செவிடாய் போய் விட்டது, இன்னும் ஒரு காதாவது இருக்குதா?
One ear is enough, you don't need two ears.
ஒரு காது போதும், ரெண்டு காதுகள் கூட தேவையில்லை.
And can you listen?
உங்களால் கவனிக்க முடியுமா யாராவது பேசுறது?
That is a gift.
அது ஒரு வரம்.
Most people in the world have no time to listen.
உலகத்தில் அநேகருக்கு யாராவது பேசுவதற்கு செவி கொடுப்பதற்கு நேரமில்லை.
They are so busy talking, there is no time to listen.
அவர்களுக்கெல்லாம் பேசி அதிலேயே திளைத்து போயிருக்கிறார்கள், கேட்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை.
Many people, all they want is somebody to listen to.
அநேகருக்கு தேவையானதெல்லாம் நான் பேசுகிற இந்த பாரங்களை யாராவது செவி கொடுத்து கேட்க மாட்டார்களா?
Many lonely, discouraged people in the world.
உலகத்தில் அநேக தன்னந்தனியாய் அதேரியப்பட்டு சோர்வடைந்திருக்கக்கூடிய மக்கள் உண்டு.
In your office, many of you work in the hospital.
நீங்கள் அலுவலகத்திலே அல்லது ஆஸ்பத்திரியிலே வேலை செய்கிறவர்களாக இருந்தால்,
full of needy people.
தேவை நிறைந்த மக்கள் அநேகர் இருக்கிறார்கள்.
So many people come from all over the country here.
நாடு முழுவதிலிருந்து பல மக்கள் இந்த பட்டணத்தை நோக்கி வருகிறார்கள்.
You know, ask God to lead you to some of them.
ஆண்டவரே, இப்படிப்பட்ட நபர் ஒருவரிடத்தில் என்னை வழிநடத்தும் என்று ஆண்டவரே கேளுங்கள்.
Somebody comes to your house.
குறிப்பாக உங்கள் வீடுகளுக்கு யாராவது வந்தால்,
or some neighbor tells you about their problem.
அல்லது உங்களுடைய அயலகத்தார் உங்களுக்கு தங்களுடைய பிரச்சனையை பற்றி சொல்கிறார்கள்.
Why not speak a word of encouragement?
ஏன் ஒரு உற்சாக வார்த்தை பேசக்கூடாது?
Jesus can help you.
இயேசு அவருக்கு உதவி செய்ய முடியும்.
Jesus can solve your problem.
இயேசுவுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று சொல்லுங்கள்.
Even little children God can use them.
சிறு பிள்ளைகளை கூட தேவன் பயன்படுத்த முடியும்.
You got friends in school?
சிறு பிள்ளைகளே உங்களுக்கு பள்ளியிலே friends இருக்கிறார்களா?
You can tell them about Jesus.
அவங்களுக்கு இயேசுவை பத்தி நீங்க சொல்லலாம்.
God can do amazing things.
தேவன் வியக்கத்தக்க காரியங்களை செய்ய முடியும்.
Everybody can be a servant of the new covenant.
ஆகவே ஒவ்வொருவரும் புது உடன்படிக்கையின் ஊழியராக இருக்க முடியும்.
So when it says here God has made us servants of the new covenant.
தேவன் நீங்களை புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் ஆக்கி இருக்கிறார் என்று சொன்னால்,
Everybody sitting here, even the children, you must say, God, make me a servant of the new covenant.
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகளையும் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் சொல்ல வேண்டும், தேவன் என்னை புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு இருதயமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிறு நகமாக இருக்கலாம்.
But you can encourage somebody.
ஆனால் நீங்கள் ஒருவர் உற்சாகப்படுத்த முடியும்.
And in order to make us servants of the new covenant,
நம்மை புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு,
God has to take us through many experiences.
அநேக அனுபவங்களுக்கூடாக தேவன் நம்மை எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது.
Because only when we go through those experiences, we begin to understand how to help other people.
அந்த அனுபவங்களுக்கு கூடாக நாம் கடந்து செல்லும் பொழுது மட்டுமே மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்தவர்களாய் மாறுகிறோம்.
For example,
உதாரணமாக
supposing I have to go and comfort somebody who has lost their only son.
அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், அவனும் மரித்து விட்டான், அவரை போய் நான் ஆறுதல் படுத்த வேண்டும்.
Small boy.
சின்ன பையன் மரித்து விட்டான்.
I can go and comfort them. I've got so many verses. I know more than you.
உங்களை காட்டிலும் அதிகமாக எனக்கு வசனங்கள் தெரியும், ஆகவே வசனங்களை சொல்லி அவரை உற்சாகப்படுத்த முடியும்.
பட் இஃப் யூ ஆர் எ பர்சன் ஹூ ஹஸ் ஆல்ரெடி லாஸ்ட் ஒன் சன் யுவர் செல்ஃப்,
ஏற்கனவே உங்களுடைய வீட்டில் ஒரு பிள்ளை மரித்து விட்டதென்றால்,
யூ மே நாட் நோ அஸ் மெனி வெர்சஸ் அஸ் மீ,
என்னை போல உங்களுக்கு அதிகமான வார்த்தைகள் வசனங்கள் தெரியாமல் இருக்கலாம்.
யூ கேன் கம்ஃபர்ட் தட் பர்சன்.
நீங்கள் சிறந்த விதத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்.
புட் யுவர் ஆர்ம் அரவுண்ட் தட் பர்சன் அண்ட் சே ஐ ஹவ் பீன் த்ரூ திஸ் மைசெல்ஃப்,
நான் இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறேன் என்று அவர்கள் மேல் தோளில் கை போட்டு நீங்கள் சொல்ல முடியும்.
This is how Jesus helped me.
இப்படி தான் இயேசு எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியும்.
I can't say that.
நான் அதை சொல்ல முடியாது.
Because I did not lose a son.
என் நான் இந்த மகனை இழக்கவில்லை.
So every problem you have gone through can become a help for you to have a ministry to other people.
நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய தருணங்களாக தேவன் அதை உங்களுக்கு மாற்றி கொடுக்கிறார்.
Have you got a difficult wife or a difficult husband?
உங்களுக்கு மோசமான கணவன் அல்லது மோசமான மனைவி வாய்த்திருக்கிறார்களா?
You can help many people who have difficult wives and difficult husbands.
கடினமான மோசமான மனைவி கணவன் இருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும்.
Another person who's got a good wife or a good husband cannot do that.
நல்ல மனைவி நல்ல கணவன் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த ஊழியத்தை செய்ய முடியாது.
I remember once when I was trying to encourage a brother who had a difficult wife.
ஒரு முறை ஒரு சகோதரருக்கு கடினமான மனைவி இருந்தார்கள், அவளை உற்சாகப்படுத்த முடியாய் நான் போனேன்.
But he said, Brother Zach, you can't teach me. You got such a good wife. That's why you can preach like this.
உங்களுக்கு நல்ல மனைவி இருக்கிறார்களாகவே நீங்கள் எல்லாம் எனக்கு உற்சாகப்படுத்த முடியாது என்று சொல்லி சொல்லிவிட்டார்.
What do I do? My mouth is shut then.
என் வாய் அடைத்து போய் விட்டது. நான் என்ன சொல்ல முடியும்?
But supposing you had a very difficult wife.
ஆனால் உங்களுக்கு மிக மோசமான ஒரு மனைவி இருந்தால்,
he listened to you.
நீங்கள் சொல்வதை அவர் கேட்பார்.
So don't think, oh, I wish I my life was so perfect like that brother's.
ஐயோ, இந்த சகோதரனை போல எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தால் நல்லமா இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் ஆசைப்பட வேண்டாம்.
That brother cannot have a ministry which you can have.
உங்களுக்கு இருக்கக்கூடிய ஊழியம் அந்த சகோதரன் இருக்க முடியாது.
So all that we go through,
ஆகவே நாம் கடந்து செல்கிற ஒவ்வொரு காரியங்களும்
is to prepare us for a ministry to other people.
மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஊழியத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது.
I remember when I had a court case against me for 10 years.
10 ஆண்டுகளாக எனக்கு விரோதமாக வழக்கு மன்றத்திலே வழக்கு போட்டார்கள்.
It's part of my education.
அது என்னுடைய படிப்பின் ஒரு பகுதி.
Help other people who go through that.
இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்பவர்களுக்கு உதவி செய்ய முடியாக.
Everything we go through is to teach us something to help other people.
நாம் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களுமே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக நமக்கு ஒரு படிப்பினை.
You see 2 Corinthians chapter
1. 2 கொரிந்தியர் 1 ஆம் அதிகாரத்தை பாருங்கள்.
This is one of the many titles of God is mentioned here as the God of all comfort.
சகல
You see 2 Corinthians chapter
1. 2 கொரிந்தியர் 1 ஆம் அதிகாரத்தை பாருங்கள்.
This is one of the many titles of God is mentioned here as the God of all comfort.
சகல ஆறுதலின் தேவன் என்று தேவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலவிதமான ஆறுதலின் தேவன்.
என்ன
செய்கிறார்?
He comforts us in all our trials.
நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலேயும் அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறார்.
So do God's people have afflictions?
தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் வருமா?
Yeah.
ஆம்.
He doesn't say you won't have any affliction.
உபத்திரமே வராது என்று சொல்லவில்லை.
He said in the world you'll have tribulation only.
இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
But he comforts us in all our affliction.
ஆனால் நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலேயும் அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறார்.
So when you have a trouble,
உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுமானால்,
God will comfort you.
தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வார்.
Why does he comfort you?
ஏன் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார்?
So that you can comfort others who are also going through trouble.
இந்த உபத்திரத்தில் அகப்படுகிறவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் உங்களை மாற்ற முடியாது.
What comfort will you give them?
உங்களுக்கு என்ன ஆறுதல்? அவர்களுக்கு என்ன ஆறுதல்?
Verse 4.
4 வசனம்.
The same comfort which God gave you.
தேவன் உங்களுக்கு கொடுத்த அதே ஆறுதலை அவர்களுக்கு கொடுக்க முடியாது.
Have you read that verse?
இந்த வசனத்தை வாசித்தீர்களா?
That the God of all comfort,
சகலவித ஆறுதலின் தேவன்,
comforts you in your trouble.
உங்களுடைய உபத்திரங்களிலே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார்.
So that you can comfort others with the same comfort which God comforted you.
தேவன் உங்களுக்கு கொடுத்த அதே ஆறுதல் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லும்படியாக அவர் உங்களுக்கு ஆறுதல் படுத்தியிருக்கிறார்.
So supposing you went through life without any trouble.
வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், சுமூகமான ஒரு வாழ்க்கை.
You will have no ministry to anybody.
யாருக்கும் எந்த ஊழியமே உங்களுக்கு இருக்காது.
Supposing Peter came home one day from the sea.
கடலிலே இருந்து பேதுரு ஒரு நாள் வேலையை முடித்து விட்டு வீட்டுக்கு வருகிறார்.
His children say,
அவளை பிள்ளைகள்
How is it, Daddy, you went with Jesus today?
அப்பா இயேசுவோடு நீங்கள் கடலுக்கு போனீங்களே, எப்படி உங்களுடைய பிரயாணம் இருந்தது?
Said everything was smooth, the boat went safely to the other side, we came home.
எல்லாம் சுமூகமாக இருந்தது, படகு பாதுகாப்பாக அந்த பக்கம் போனது, பாதுகாப்பாக வந்து விட்டது, நாங்கள் வந்து விட்டோம்.
Oh daddy, that's so boring.
என்ன அப்பா போர் அடிக்குது கதை, வேற எதுவும் நடக்கவே இல்லையா?
But he says,
ஆனால் அவர் சொல்கிறார்,
there was such a storm.
திடீர்னு பெரிய புயல் வந்து விட்டது.
We were all drowning.
ஆச்சரியமாய் கேட்பார்கள். ஆகவே புயலுக்குள்ளாக, கஷ்டங்களுக்குள்ளாக, உபத்திரவங்களுக்குள்ளாக தேவன் நம்மை எடுத்து செல்வது நல்லது.
We have a testimony to encourage other people, even our children.
நம்முடைய பிள்ளைகளையும் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்த முடியாக நாம் சொல்வதற்கு ஒரு சாட்சி இருக்கிறதே.
God gives us comfort so that we can comfort others.
மற்றவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்யும்படியாக, உற்சாகப்படுத்த முடியாக தேவன் நம்மை ஆறுதல் செய்கிறார்.
For example, you're facing some, you meet somebody who's got a lot of financial difficulties.
அதிக பண நெருக்கடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவரை நீங்கள் சந்திக்கிறீர்கள்.
Supposing you never had financial difficulty in your whole life.
உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக பொருளாதார பண நெருக்கடியே வந்ததே இல்லை.
What comfort can you give them?
அவர்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்?
You can give them some verses.
சில வசனங்களை சொல்லலாம்.
But you can't give any comfort to them because you never had any financial difficulty in your whole life.
உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக பண நெருக்கடி என்று ஒன்று சந்தித்ததே இல்லை. ஆகவே நீங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு ஆறுதலையும் சொல்ல முடியாது.
God has taken me through financial difficulty.
தேவன் என்னை பண நெருக்கடிக்குள்ளாக எடுத்து சென்றிருக்கிறார். வியாதிக்குள்ளாக எடுத்து
சென்றிருக்கிறார். நான்
முதல் முறையாக பெங்களூருக்கு சென்ற பொழுது ஆஸ்மா வியாதியினால் அவ்வளவு கஷ்டப்பட்டேன்.
Sleep at night, I was sitting, pumping my mouth and breathing.
நான் இரவிலே தூங்க முடியாது, உட்கார்ந்து கொண்டே மூச்சு இழு மேலும் கீழுமா இழுத்துக் கொண்டே இருப்பேன்.
But God healed me.
ஆனால் தேவன் சுகப்படுத்தினார்.
I have something to tell people.
நான் இப்பொழுது ஜனங்களுக்கு சொல்வதற்கு ஒன்று இருக்கிறது.
God took care of me in my financial difficulties.
என்னுடைய பொருளாதார நெருக்கடியிலே தேவன் பாதுகாத்தார்.
We struggle to educate our children. God took care of that.
பிள்ளைகளை படிக்க வைப்பதிலே போராடினோம். தேவன் அதில் உதவி செய்தார்.
Other people had never no problems. They had plenty of money perhaps.
மற்றவர்களுக்கு நிறைய பணம் இருந்தது, பிரச்சனையே இல்லை.
We must go through trial if we want to comfort other people.
மற்றவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்ய வேண்டுமானால் நாம் அந்த உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும்.
And if you leave it to God, he will arrange your life like that that you get trained to have a ministry to other people.
தேவனத்திலே உங்களை முழுமையாய் விட்டு கொடுத்து விட்டால் தேவன் உங்களுக்கு என்று எல்லா காரியங்களையும் பயிற்சி கொடுக்கும்படியாக ஆயத்தப்படுத்துவார், ஒழுங்குபடுத்துவார், திட்டம் பண்ணுவார்.
I never prayed in my life that I should have financial difficulty.
எனக்கு பொழுது பண நெருக்கடி வேண்டும் வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு காலம் தேவனிடம் கேட்கவில்லை.
I never prayed that I should have asthma.
எனக்கு ஆஸ்மா வியாதி வேண்டும் என்று தேவனிடம் கேட்கவில்லை.
God gave me these things without my asking.
நான் கேட்காமலேயே தேவன் இவைகளை கொடுத்தார்.
And took me through the storm.
இந்த புயலுக்குள்ளாக தேவன் எடுத்து சென்றார்.
Showed me how Jesus can still the storm.
இயேசு எப்படி கடலை அதட்ட முடியும், அமைதியாக்க முடியும் என்பதை காண்பித்தார்.
And taught me how to help other people who are also facing the storm.
இதே புயலை சந்திக்கக்கூடிய மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தார்.
So don't ever get discouraged when you go through a trial.
ஆகவே ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது அதிரியப்பட்டு விட வேண்டாம்.
That is how God is going to make you a servant of the new covenant.
இப்படித்தான் தேவன் உங்களை புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக மாற்றுவார்.
And the stronger the trial,
எந்த அளவுக்கு கடினமாக உபத்திரவங்கள் இருக்கிறதோ,
the greater the comfort will be.
அந்த அளவுக்கு அதிகமாக ஆறுதலும் பெருகும்.
See, the apostle Paul says in 2 Corinthians 12,
ரெண்டு கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார்,
he had a thing called a thorn in the flesh.
அவருக்கு மாம்சத்திலே முள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருந்தது.
And he called it in verse 7 a messenger of Satan.
சாத்தானுடைய தூதன் என்று அதை பவுல் அழைத்தார்.
I don't know what it was.
அது என்ன என்று எனக்கு தெரியாது.
It's probably a sickness.
ஒரு வியாதியாக இருந்திருக்கலாம்.
But some type of messenger of Satan troubling him.
ஏதோ ஒரு விதமான சாத்தானுடைய தூதன் இவருக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருந்தான்.
And he said, Lord, this is a messenger of Satan. This is not your messenger. Get rid of it.
ஆண்டவரே, இது உம்முடைய தூதன் அல்ல, இது சாத்தானுடைய தூதன், இதை விட்டு விரட்டும் ஆண்டவரே.
You may have something which really looks like what the devil sent.
உங்களுக்கு ஒருவேளை உண்மையாலுமே பிசாசு அனுப்பினது போலவே ஒரு சூழ்நிலை ஏற்படலாம்.
And it says this messenger of Satan kept on buffeting him.
இந்த சாத்தானுடைய தூதன் குட்டி கொண்டே இருந்தான்.
You may have something like that in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் அது போல ஒன்று இருந்திருக்கலாம்.
You pray and it doesn't seem to go.
நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், அது போது போகவே தெரியவில்லை.
In English the word is verse 8, I entreated the Lord. That means I pleaded with the Lord, please get rid of this.
ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் வேண்டிக் கொண்டேன் என்பதை காட்டிலும் நான் பரிந்து, நான் தயவாய் வேண்டிக் கொண்டேன், உறுதியாய் வேண்டிக்
கொண்டேன்.
நான் அவர்களை கெஞ்சி
கேட்டேன்,
ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரன், தயவு செய்து இது என்னை விட்டு போகட்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்டேன். ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார்.
I'll give you something else.
நான் அதற்கு மாறாக வேறு ஒன்றை கொடுக்கிறேன்.
I'll give you my grace.
என்ற கிருபையை நான் உனக்கு கொடுக்கிறேன்.
And so when he realized that through this trial he can get grace.
இந்த உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது கிருபை கிடைக்கிறது என்பதை உணர்ந்த உடனே,
praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று
சொன்னார். Thank you for this trial.
ஆண்டவரே இந்த உபத்திரவங்களுக்காக நன்றி.
Now I'm going to experience your grace in a way I will not experience if I don't have this trial.
இந்த உபத்திரவம் எனக்கு இல்லாதிருந்தால் நான் பெற்றுக் கொள்ளாத ஒரு கிருபை இப்பொழுது இந்த உபத்திரங்களுக்குள்ளாக நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்.
So what does he say?
என்ன சொல்கிறார்?
Can you say verse 10?
10 வசனத்தை நீங்கள் சொல்ல முடியுமா?
2 Corinthians 12:10.
2 கொரிந்தியர் 12:10.
If you can really say this,
உண்மையாலுமே நீங்கள் இதை சொல்ல முடியுமானால்,
you can be a servant of the new covenant.
நீங்கள் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்க முடியும்.
I am well content with weakness.
நான் பலவீனங்களிலே நான் பிரியப்படுகிறேன்.
Have you got weakness in your body?
சரீரத்தில் பலவீனம் காணப்படுகிறதா?
And you pray and pray and pray and the Lord does not remove it.
ஜெபித்து 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 பார்த்தீர்கள், தேவன் அதை நீக்கவில்லை.
Have you got a mental weakness?
உங்களுக்கு மனதிலே பலவீனம் இருக்கிறதா?
Emotional weakness. I don't care what weakness.
அது என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, உணர்ச்சியிலே பலவீனம் இருக்கிறதா, என்ன இதுவா இருந்தாலும் சரி,
we must pray.
நாம் ஜெபிக்க வேண்டும்.
Lord remove it.
ஆண்டவரே இதை நீக்கி போடும்.
But after much prayer he doesn't remove it.
ஆனால் அதிக ஜெபத்துக்கு பிறகு அது போகவில்லை.
And he says don't worry, my grace is enough for you.
கவலைப்படாதே, என்னுடைய கிருபை உனக்கு போதும்.
Then you say, okay, then I'm happy with this weakness.
சரி, அப்பொழுது நான் இந்த பலவீனத்திலே சந்தோஷமா
இருக்கேன். Or insults.
இடுக்கண்கள், நிந்தனைகள்.
Lot of people are insulting you and saying all types of things against you.
அநேக மக்கள் உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள், உங்களை நிந்திக்கிறார்கள்.
I'm happy.
நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
How many believers can say I'm happy that so many people are insulting me?
நிறைய பேர் என்னை நிந்திக்கிற அப்படினாலே நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று எத்தனை விசுவாசிகள் சொல்ல முடியும்?
Most people can't say that.
அநேகர் அதை செய்ய முடியாது, சொல்ல முடியாது.
Complain, oh brother, so many people are insulting me, what shall I do?
என்ன பிரதர், எவ்வளவு பேர் எவ்வளவு தப்பால என்னை பத்தி பேசுறாங்க, என்னதான் செய்யறது?
I said do what Paul did, be happy.
பவுல் என்ன சொன்னாரோ என்ன செய்தார், அதை செய்யுங்கள், சந்தோஷமா இருங்கள்.
God will give you grace.
தேவன் உங்களுக்கு கிருபை தருவார்.
I am content with distresses.
இடுக்கண்களிலே நெருக்கங்களிலே நான் பிரியமா இருக்கிறேன்.
Are you in difficult circumstances?
கடினமான சூழ்நிலைகள்.
Financial distress.
பண நெருக்கடி.
Physical distress.
சரீர பிரகாரமாக நெருக்கடி.
And he also had persecutions which none of us have.
நம்மிலே யாருக்குமே இல்லாத துன்பங்கள் அவருக்கு வந்தது.
He was put in jail and all that.
அவர் சிறைச்சாலையில் எல்லாம் போடப்பட்டார்.
Many difficulties.
अनेक இடுக்கண்கள்.
For Christ's sake.
கிறிஸ்துவின் நிமித்தமாய்.
Christ's sake means what?
கிறிஸ்துவின் நிமித்தம் என்று சொன்னால் என்ன?
The Lord wants me to have a ministry to other people in the body.
கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலே மற்றவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் கொள்ள முடியாது தேவன் விரும்புகிறார்.
You know why God has placed us on this earth?
தேவன் நம்மை ஏன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் தெரியுமா?
So that we can serve other people.
நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாக.
There was a great man of God who said this.
ஒரு பெரிய தேவ மனிதர் இதை சொன்னார்.
This earth belongs to God.
இந்த பூமி கர்த்தருக்கு சொந்தம்.
But he doesn't charge us any rent for living here.
ஆனால் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு அவர் வாடகையே வாங்குவதில்லை.
So what is the rent I have to pay to God?
இப்பொழுது நான் தேவனுக்கு செலுத்த வேண்டிய வாடகை என்ன?
That man said.
அந்த மனிதர் சொன்னார்.
The rent is.
அந்த வாடகை.
To serve other people in this world.
இந்த உலகத்தில் உள்ள மற்ற மக்களுக்கு ஊழியம் செய்வது.
So when you serve other people,
மற்றவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது,
that is the rent you pay to God for allowing you to live on this earth free.
இந்த பூமியிலே உங்களை இலவசமாய் வாழ அனுமதித்திருக்கிறாரே, அந்த தேவனுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய வாடகை பணம் தான் மற்றவர்கள் செய்கிற ஊழியம்.
Living on this earth, God has given us so many things.
ஏதோ இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம் என்று மட்டுமல்ல, எவ்வளவோ காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
You know how little children are.
சின்ன பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா?
Whatever they may have, they are always thinking of the things which they haven't got.
பிள்ளைகளுக்கு என்ன கையில வைத்திருந்தாலும் தங்களுக்கு என்ன இல்லையோ அதை தான் எண்ணுவார்கள், எண்ணிக் கொண்டே இருப்பார்.
I read a little statement once.
ஒருமுறை ஒரு சிறு வாசகத்தை நான் வாசித்தேன்.
Of a boy who said.
ஒரு பையன் இப்படி சொன்னான்.
I complained because my parents did not give me new shoes.
புது ஷூ எங்க அப்பா வாங்கி தரல என்று சொல்லி நான் புகார் பண்ணினேன்.
Till one day I saw a boy without any feet.
எதுவரை என்று சொன்னால் கால்களே இல்லாத ஒரு பையனை பார்க்கும் வரைக்கும்.
When I saw a boy without any feet.
ஒரு பையனுக்கு கால்களே இல்லை அவனை பார்த்த உடனே.
Then I said, Lord, I don't want new shoes. Thank you for the feet you have given me.
ஆண்டவரே புது ஷூ எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கொடுத்த கால்களுக்காக உமக்கு நன்றி.
We cannot teach our children to be thankful if the parents themselves are not thankful for what God has given us.
பெற்றோர்களே தேவன் தங்களுக்கு கொடுத்த காரியங்களுக்கு நன்றி இல்லாதவர்களா இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு எப்படி நன்றியா இருப்பதை கற்றுக் கொடுக்க முடியும்?
The most important things we have to learn is to be thankful.
நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் நன்றி உள்ளவர்களா இருக்க கற்றுக்கொள்ள
வேண்டும். We want to progress in this year.
இந்த வருஷத்திலே நீங்கள் முன்னேற
வேண்டுமா? Just start thanking God for the many things you have.
உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பியுங்கள்.
You know, recently we had a conference in Bangalore.
சமீபத்திலே பெங்களூர்லே கான்ஃபரன்ஸ் நடந்தது.
Many people had stomach upset.
அநேகருக்கு வயிறு கோளாறு ஏற்பட்டது.
Then we began to thank God, Lord, for 34 years you never gave us stomach upset. Thank you so much.
அப்பொழுது நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தோம். ஆண்டவரே, 34 ஆண்டுகளாக கான்ஃபரன்ஸ் நடந்தது, அதில் யாருக்கும் வயிறு கோளாறு வரவே இல்லை. அதுக்கு நாங்கள் நன்றிகளாக இருந்து விட்டோம். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே.
Took that for granted.
நாங்கள் அதை ஏனோதானோ என்று எடுத்துக்கொண்டோம்.
But when we got the stomach upset, then we thought of all the 30 years there was no problem.
எங்கள் வயிற்று கோளாறு ஏற்பட்ட பிறகு நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், 34 ஆண்டுகள் 33 ஆண்டுகள் வயிற்று கோளாறே இல்லாமல் இருந்ததே.
You know how many times this heart is beating inside our heart, inside our body in one day? Hundreds of times.
ஒரு நாளிலே இந்த சரீரத்துக்குள்ளாய் புதைந்து கிடக்கக்கூடிய அந்த இருதயம் எத்தனை முறை அடித்துக் கொண்டே இருக்கிறது தெரியுமா?
Nobody thinks about it. நூற்றுக்கணக்கான heart attack, then they begin to think about the heart.
Heart attack வந்தால்தான் இருதயத்தை பத்தியே எண்ணுகிறார்கள். அதுவரை இருதயத்தை பற்றி நினைப்பதே இல்லை.
So many things we have to thank God for.
தேவனுக்கென்று நாம் நன்றி செலுத்துவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது.
We need to teach our children also. Thank God for what you have. Don't think of what you don't have.
பிள்ளைகளை பார்த்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், உனக்கு என்ன இல்லையோ அதை பற்றி என்ன, அதை என்ன இருக்கிறதோ அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்து.
You'll become a really spiritual person.
அப்படியானால் நீ உண்மையாலுமே ஒரு ஆவிக்குரிய நபராய் மாறுவாய்.
Paul says, I'm content with insult, distress, anything.
நெருக்கங்கள், இடுக்கங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலேயும் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார்.
God can experience God's strength in my weakness.
என்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலத்தை நான் அனுபவிக்க முடியும்.
God comforts us in our affliction. So that we have a ministry to other people.
மற்றவர்களுக்கு நாம் ஒரு ஊழியத்தை செய்ய முடியாக நம்முடைய உபத்திரவங்களிலே தேவன் நமக்கு ஆறுதல் படுத்துகிறார்.
Does that in small ways in the beginning.
ஆரம்பத்திலே சிறு விதங்களிலே தேவன் அப்படி செய்கிறார்.
You know, sometimes in the Old Testament, he did it in a very stronger way with some of his prophets and his servants.
சில சமயத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே தம்முடைய ஊழியர்கள் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் மிகவும் கடுமையாக இந்த காரியத்தை செய்திருக்கிறார்.
God used to say, Israel is my bride.
இஸ்ரவேல் என்னுடைய மனவாட்டி.
My wife.
என்னுடைய மனைவி.
But she's such an unfaithful wife.
ஆனால் அவ்வளவு உண்மையற்ற மனைவியா இருக்கிறாள்.
She goes and worships idols.
விக்கிரகங்களை போய் வணங்குகிறாள்.
And then comes back to me.
பின்னர் திரும்பி என்னிடத்தில் வருகிறாள்.
When she has a problem, she'll come to me.
பிரச்சனை வந்தால் என்னிடத்தில் வருகிறாள்.
When everything is going smoothly, she'll go and worship the idols.
எல்லாம் சுமூகமாக இருக்கும் பொழுது விக்கிரகத்தை வணங்குகிறாள்.
And all the gold I give, she goes and makes idols with it.
நான் கொடுக்கக்கூடிய பொன்களை எல்லாம் வைத்துக்கொண்டு தங்கத்தை வைத்துக்கொண்டு விக்கிரகத்தை செய்கிறாள்.
So God said.
ஆகவே ஆண்டவர் சொல்கிறார்.
Israel is like an unfaithful wife who's always going to some other man.
உண்மையற்ற ஒரு மனைவியை போல இஸ்ரவேல் இருக்கிறாள். எப்பொழுது பார்த்தாலும் வேறு புருஷன்களிடத்திலே போகிறாள்.
But I still love her.
ஆனாலும் நான் அவளை நேசிக்கிறேன்.
I tell her to come back. I will still accept you.
நீ திரும்பி வா, நான் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்.
How many of you will allow your wife to keep on going to some other man and come back again?
உங்களில் எத்தனை பேர் உங்கள் மனைவி யாரிடத்தில் வேண்டுமானாலும் போகட்டும், சரி வரும்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன், போகிறாயா போ, வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன்
என்று சொல்கிறார். God is like
that. தேவன் அப்படி இருக்கிறார்.
So he called one servant of his.
ஆகவே தம்முடைய ஊழியக்காரர் ஒருவரை அழைத்தார்.
Called Hosea.
அவர் பேர் ஓசியா.
He said, Hosea, I want you to preach this message.
ஓசியா, இந்த செய்தியை நீ பிரசங்கிக்க வேண்டும்.
Of my love for my unfaithful people.
உண்மையற்ற என்னுடைய ஜனங்களுக்கு என் மீது இருக்கக்கூடிய அன்பை நீ பிரசங்கிக்க வேண்டும்.
But in order to preach it properly,
இதை சரியாக நீ பிரசங்கிப்பதற்கு,
you will have to go through this yourself, then you'll really preach it with meaning.
நீ முதலாவது நீயாக இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து சென்றால் தான் அதை நீ அர்த்தத்தோடு கூட பிரசங்கிப்பாய்.
I want you to marry this woman.
அவே, நீ இந்த ஸ்திரியை நீ திருமணம் செய்.
She is a very loose type of woman.
அவள் ஒழுங்கற்ற ஒரு ஸ்திரீ.
I want you to marry her.
அவளை போய் திருமணம் செய்.
And he married her.
ஓசியா திருமணம் செய்தார்.
And she would go to some other woman, some other man.
வேற ஒரு ஆள் பின்னாக போவாள்.
And come back.
மீண்டும் திரும்பி வருவாள்.
God would tell Hosea, take her back.
திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் ஓசியாவை பார்த்து ஏற்றுக்கொள் என்று சொல்வார்.
And again she would go to some other man.
மீண்டும் வேற ஒரு மனுஷனிடத்திலே போவாள்.
And she'd come back.
திரும்பி வந்தால்
God said, Hosea, take her back.
எடுத்துக்கொள், ஏற்றுக்கொள் என்று சொல்வார் ஆண்டவர்.
And Hosea said, this is tough.
ஓசியா, அடவர் எவ்வளவு கஷ்டமா இருக்குது.
You'll find it tough if you got a wife who's always going to some other man, God says come back.
உங்களுக்கு அப்படி ஒரு மனைவி இருக்குமே, ஆனால் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனால் திரும்பி வரும்போது ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் சொன்னால்,
children with another man,
அந்த வேறு ஒரு மனிதனோடு கூட போய் ஒழுங்கட்டு நடந்து அதன் மூலமாய் பிறக்கக்கூடிய பிள்ளைகளோடு கூட
வருவார். Come back.
மீண்டும் வரும்பொழுது,
Lord, it's difficult.
அடவரே கஷ்டமா இருக்கு.
You tell me to love, I love.
ஆனா நீ நேசிக்க சொல்லுகிறீர் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன்.
Now the Lord says. ஆண்டவர் சொல்கிறார். Hosea, now you know how I love my people.
என்னுடைய ஜனங்களை நான் எப்படி நேசிக்கிறேன் என்பதை இப்பொழுது நீ அறிந்திருக்கிறாய்.
Now you go and preach, you will really preach with compassion and meaning.
இப்பொழுது நீ போய் பிரசங்கி, இப்பொழுது நீ மனதுருக்கத்தோடு கூட ஒரு அர்த்தத்தோடு கூட பிரசங்கிப்பாய்.
Before you had this experience, you will not know how I love my people.
இந்த அனுபவம் உனக்கு ஏற்படுவதற்கு முன்பதாக நான் எப்படி என்னுடைய மக்களை நேசிக்கிறேன் என்பதை நீ அனுபவித்திருக்க முடியாது.
Some of those Old Testament servants had to go through a tough time to become a real servant of God.
உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்களை மாறுவதற்கு பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஒரு சில ஊழியர்கள் கடினமான நேரத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது.
Hosea and all were very high level servants of God.
Hosea போன்றவர்கள் உன்னதமான நிலையிலே இருக்கக்கூடிய தேவ ஊழியர்களாக இருந்தார்கள்.
We can serve at a lower level but the same principle.
நாம் சற்று கீழான நிலையிலே தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆனால் அதே தத்துவத்தை பின்பற்ற முடியும்.
I must understand how God feels towards people.
தேவன் தம்முடைய மக்களை பார்த்து எப்படி உணர்கிறார் என்பதை முதலாவது நான் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
You know, when I also had a stomach upset during this time.
இந்த கான்ஃபரன்ஸ் நாட்டில் எனக்கும் வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டது.
But not during the conference.
ஆனால் கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஏற்படவில்லை.
The Lord said, I know you have to speak, you won't have it now.
நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், ஆகவே உனக்கு இப்பொழுது வயிற்றுக்கோளாறு ஏற்படாது.
After it was over,
கான்ஃபரன்ஸ் முடிந்த உடனே
I thought I'm okay.
நான் நன்றாக தான் இருக்கின்றேன்.
And I also had it.
எனக்கும் வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டது.
I said, Lord, why after the conference, why are you giving me now?
ஆண்டவரே, கான்ஃபரன்ஸ்ல முடிந்து விட்டது, இப்பொழுது ஏன் எனக்கு இந்த வயிற்றுக்கோளாறு ஏற்படுகிறது?
Because you must understand what other people are going through.
மற்ற மக்கள் எதற்குள்ளாக கடந்து செல்கிறார்களோ அதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும்.
I said, okay.
சரி ஆண்டவரே.
I also need it.
ஆகவே எனக்கும் அது தேவைப்பட்டது.
He said he'd heal me before the Vellore conference starts.
ஆனா வேலூர் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நான் உங்களை குணமாக்கி விடுவேன் என்று
சொன்னார். See, this is all planned by God, the timing and everything. It's to give me an education. I know that.
எனக்கு ஒரு படிப்பினை கொடுக்கும்படியாக அவருடைய கால அளவு எல்லாம் நிர்ணயம் பண்ணுவது அவ்வளவு நேர்த்தியா இருக்கிறது.
So I thank God for everything.
அவர் எல்லாவற்றுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்காகவும்.
And I asked the Lord.
நான் ஆண்டவரை கேட்டேன்.
He said, Lord, when you lived in Nazareth, did you have a stomach upset any time?
ஆண்டவரே, நீ நாசரேத்திலே வாழ்ந்த பொழுது எப்பொழுதாவது உமக்கு வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டதா என்று கேட்டேன்.
Or you went through life without any problems?
அல்லது வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் அப்படியே வாழ்ந்து விட்டீரா?
Then you cannot understand what I am going through.
அப்படியானால் நான் எதற்குள்ளாய் கடந்து செல்லேன் என்பதை நீர் விளங்கிக் கொள்ள முடியாது.
Shall I surprise you by telling you that Jesus also had stomach upsets in Nazareth?
நாசரேத்திலே இயேசுக்கும் கூட வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டது என்று சொல்லி உங்களை நான் வியப்பிலே ஆழ்த்தவா?
Oh, Nazareth was not such a hygienic place where everything was so clean.
நாசரேத் என்பது அவ்வளவு தூய்மையான துப்புரவான ஒரு ஊர் என்று நாம் சொல்ல முடியாது.
They didn't have bottled water and all that over there.
அவர்களுக்கு மினரல் வாட்டர்லாம் அப்படி இல்லை.
It's like one of our Indian villages only.
இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்தை போல தான் அதுவும் இருந்திருக்கு.
How hygienic are our villages?
நம்முடைய கிராமங்கள் எவ்வளவு துப்புரவா இருக்கிறது?
God did not protect Jesus from anything that we have to face.
நாம் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களிலிருந்தும் இயேசுவை தேவன் பாதுகாக்கவில்லை.
It brought me into such closeness with Jesus to know that he experienced headaches, he experienced stomach ache, just like
Yesu Christukkum thalaiyulai vandirukkum, Yesu Christukkum vaitukolar vandirukkum endru sollumbodhu enakku ennai Yesukku ennai nerukkamai kondu poi vittar.
But he never grumbled, he never complained.
Anal oru kaalam avar kurai sollavillai, murumurukkavillai.
He never made demands on other people that you must now care for me because I'm sick.
Then enakku vyadhi vandu vittadhu, neengal ellarum ennai kavanikka vendum endra solladhana oru kadumiyana edhirpaarpai avar vaikkavillai.
Sure, Jesus was as cheerful and happy and praising the Lord when he had a stomach ache than when he didn't have a stomach ache.
இயேசு கிறிஸ்து வயிற்று வலி இல்லாதிருக்கும் பொழுது எப்படி உற்சாகமாய் சந்தோஷமா இருந்தார், அதே போல வயிற்று வலி வந்த பொழுதும் அதே சந்தோஷமாய் மகிழ்ச்சி உள்ளவரா உற்சாகம் உள்ளவரா இருந்திருப்பார்.
I said, Lord, I'm going to be like that. I'm a follower of Jesus.
நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், நான் அப்படி இருக்க போகிறேன் ஆண்டவரே.
Everything you take me through is for my education.
நீர் என்ன காரியங்களுக்கு கூடாக என்னை எடுத்து செல்கிறீர்களோ அது என்னுடைய படிப்பினைக்காக.
Make me a better new covenant servant.
என்னை இன்னும் மேன்மையான புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் மாற்றும்படியாக.
So don't think that we become servants of God by studying the Bible so much.
ஆகவே அதிகமாய் வேதத்தை படிப்பதனால் தான் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாறுகிறோம் என்று என்ன
வேண்டாம். That's necessary.
அது தேவைதான்.
But if you only study the Bible and you don't have any experiences, you cannot be a servant of God.
வேதத்தை மட்டும் படித்து வேத அறிவை மட்டும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அனுபவ அறிவு இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரரை மாற முடியாது.
Many of you are going through different trials.
உங்கள் அநேகர் பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறீர்கள்.
You have difficult children.
ஒருவேளை உங்களுக்கு கடினமான மோசமான பிள்ளைகள் இருக்கலாம்.
What a fantastic ministry you can have to those with difficult children.
ஆகவே உங்களைப் போலவே கெட்ட பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அருமையான ஒரு ஊழியத்தை செய்ய முடியும்?
And you see that other brother whose children are so well behaved and nice.
இன்னொரு சகோதரரை பார்க்கல, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நேர்த்தியா நடக்கிறார்கள், நல்ல பிள்ளைகள்.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
But he won't have as good a ministry as you can have.
ஆனால் உங்களுக்கு இருப்பதை போல அவருக்கு அந்த நல்ல ஊழியம் இருக்காது. கடினமான பிள்ளைகள், மோசமான பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கு இருப்பது போல அவருக்கு ஒரு ஊழியம் இருக்காது.
If you have gone through a difficult situation like that,
இது போல கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் கடந்து சென்றிருப்பீர்கள், ஆனால்
you experienced how Jesus can help you,
இயேசு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை அனுபவித்திருந்திருப்பீர்கள் ஆனால்
and you held on in faith
விசுவாசத்திலே ஒரு உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால்
you have an experience that will bless other people
மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது
in the old testament
பழைய ஏற்பாட்டிலே
they just listened to God and they told people what God told
தேவனுக்கு செவி கொடுத்து தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே மக்களுக்கு சொன்னார்கள்
but some prophets like Hosea had to go through that struggle and then have a ministry
ஆனால் ஓசியாவை போல ஒரு சில ஊழியர்கள் அந்த கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து சென்று அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு ஊழியம் கிடைத்தது
but some people like Moses just listened and preached
ஆனால் மோசேயை போல அவர்கள் தேவனுக்கு செவி கொடுத்து பிரசங்கித்தார்
but in the new covenant
புது உடன்படிக்கையிலே
every servant of God has to go through it and teach
ஒவ்வொரு ஊழியனும் கடந்து சென்று தான் போதிக்க வேண்டும்
now who is a new covenant servant
புது உடன்படிக்கையின் ஊழியன் யார்
all of you children
பிள்ளைகள்
sisters
சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாரும்
this is not old covenant
இது பழைய உடன்படிக்கை அல்ல
the old covenant is usually only men
பழைய உடன்படிக்கை என்று சொன்னால் ஆண்கள் மட்டும்தான்
definitely not children
கண்டிப்பாக பிள்ளைகள் அதிலே வரவே மாட்டாங்க
new covenant
புது உடன்படிக்கையில்
pour on my spirit on your sons and daughters
உங்கள் குமாரர்கள் மேலும் குமார்த்திகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்
sons and daughters 12 and 13 years old
13 14 வயது நிரம்பிய
God will pour out his spirit on them
தேவன் அவர்கள் மீது தம்முடைய ஆவியை ஊற்றுவார்
on men and women
ஆண்கள் மேலும் பெண்கள் மேலும்
we can all be servants of god
நாம் எல்லாரும் தேவனுக்கு ஊழியக்காரர்களாக இருக்க முடியும்
it's a wonderful honor and privilege that we have
நமக்கு கிடைத்திருப்பது அற்புதமான ஒரு கணம் ஒரு பாக்கியம்
so dear brothers and sisters
அருமையான சகோதர சகோதரிகளே
let's make this a year where we never complain anymore about our circumstances
ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து ஒரு காலம் முறுமுறுக்காத ஒரு ஆண்டாக இதை மாற்றி விடுவோம்
everything we shall give thanks
எல்லாவற்றிலும் நாம் நன்றி செலுத்துவோம்
because we say lord you are allowing all this for my good
ஆண்டவரே என்னுடைய நன்மைக்காக தான் இவைகளை எல்லாம் நீர் அனுமதிக்கிறீர்
and you're going to use me to bless other people who come across my path
என்னுடைய வழியிலே குறுக்கிடுகிற மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக இவைகளை ஆண்டவரே நீர் அனுமதிக்கிறீர்
everything you're going to use to bless other people who come across my path
என்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிற अनेक மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீர் ஆண்டவரே
even jesus
இயேசுவும் கூட
had to go through many crushing experiences
अनेक நொறுங்குதலுக்குள்ளான அனுபவங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது
have you read this in isaiah 53
இயேசு 53 ஆம் அதிகாரத்திலே வாசித்திருக்கிறீர்களா
it says about jesus
இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறது
look at some of the things he had to face
அவர் சந்தித்த சில காரியங்களை சந்திக்க வேண்டியிருந்த சில காரியங்களை பாருங்கள்
it says in verse 3 he was despised and forsaken by men
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும்
a man of sorrows and acquainted with grief
துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார்
and that word grief actually means sickness
துக்கம்
acquainted with sickness that is the correct translation
பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் என்று சொன்னால் அது வியாதிகள் அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு
you read if you got a margin in your bible it says the correct word is sickness he was acquainted with sickness
உங்களுடைய ஆங்கில வேதாமத்திலே ஒரு மார்ஜின் இருக்குமானால் அதிலே நீங்கள் தேடி பார்ப்பது என்று சொன்னால் அந்த சரியான வார்த்தை அது வியாதி என்று
போடப்பட்டது
நோயினாலே அவர் வேதனைப்பட்டார் என்று பார்க்கிறோம்
otherwise he cannot be our example
இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஒரு மாதிரியா இருக்க முடியாது
and then it says in verse 4 our sicknesses he bore
நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்தார் என்று பார்க்கிறோம்
again that word is sickness
இங்கேயும் கூட நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர் அதுவும் வியாதியை குறிக்கிறது
because when you read the same verse quoted in Matthew chapter 8
இதே வசனம் மத்தேயு 8 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும்போது
it is translated as sickness he bore our sicknesses
நம்முடைய வியாதிகளை சுமந்தார் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வாசிக்கும்
Matthew 8:17
மத்தேயு 8:17
he bore our sicknesses
அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம்
you go to the old testament this is the verse
பழைய ஏற்பாட்டிலே போய் பார்த்தால் அங்கே துக்கம் நிறைந்தவர் என்று பார்க்கிறோம்
sickness
வியாதி
same word in verse 3 he was acquainted with sickness
அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார்
he was acquainted with sickness
அவர் வியாதி நிறைந்தவராக இருந்தார்
that is part of his education
அது அவருடைய படிப்பினின் ஒரு பகுதி
all sickness is not due to sin
எல்லா வியாதிகளுமே பாவத்தின் நிமித்தமாய் வருவதில்லை
some sickness is due to sin
சில வியாதிகள் பாவத்தின் நிமித்தமாய் வருகிறது
some sickness like in Jesus case in our case it may be a part of our education
இயேசுனுடைய காரியம் நம்முடைய காரியத்திலேயும் கூட சில வியாதிகள் நமக்கு படிப்பினைக்காக வருகிறது
so that we can experience what other people go through
மற்ற மக்கள் எதற்குள்ளாய் கடந்து செல்கிறார்கள் என்பதை அனுபவிக்கும்படி அனுபவித்து பார்க்க முடியாக
and we read in isaiah 53 further
மீண்டும் இயேசாய் 53 ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது
verse 10 it pleased the lord to crush him
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று 10 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்
and it pleased the lord as the margin says to make him sick
அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறது அந்த மார்ஜினிலே சொல்லப்பட்ட மொழிபெயர்ப்பு அவரை வியாதிப்பட வைத்தார்
it pleased the lord to make jesus sick
இயேசுவை வியாதிப்பட வைத்தது தேவனுக்கு பிரியமாய் இருந்தது
he allowed him to go through many trials which are not written here
இங்கே எழுதப்படாத அநேக உபத்திரங்களுக்குள்ளாக பிதாவான இயேசுவை நடத்தி
சென்றார்.
நாசரே தூரிலே அந்த 30 ஆண்டுகளிலே எந்தெந்த அனுபவங்களுக்குள்ளாகலாம் கடந்து சென்றார் என்று தெரியவில்லை.
But don't think Jesus preached after studying in a Bible school.
ஆனால் இயேசு ஏதோ வேதாகம கல்லூரியிலே படித்து விட்டபடினாலே அவர் போதித்தார் என்று என்னவேண்டாம்.
His ministry came out of 30 years of facing all types of trials and problems.
30 ஆண்டுகளாக எல்லாவிதமான பாடுகள் பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து சென்றபடினாலே அவருக்கு கிடைத்த ஒரு ஊழியம்.
He was crushed through those problems.
இந்த பிரச்சனைகள் மூலமாக அவர் நொறுக்கப்பட்டார்.
It pleased the Father to crush him.
அவரை நொறுக்க பிதாவுக்கு சித்தமாய் இருந்தது.
Because the Father crushed him,
பிதாவானவர் நொறுக்கினபடினாலே
he had a ministry.
அவருக்கு ஒரு ஊழியம் கிடைத்தது.
If you don't allow the Father to crush you,
உங்களை நொறுக்க பிதாவுக்கு நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால்
you won't have a ministry.
உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்காது.
I know in my life I said, Lord, once I understood this,
என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இதை நான் விளங்கிக் கொண்ட நேரத்திலே
I never stopped the Lord from crushing me.
ஆண்டவர் என்னை நொறுக்க நான் ஒரு காலம் அதை நொறுக்க வேண்டாம் என்று நிறுத்தினதே இல்லை.
I hear somebody tell some false story about me.
என்னை குறித்து தவறான கதைகளை மக்கள் சொல்லும்பொழுது
none of us like people to tell false stories about us.
நாம் யாருமே நம்மை குறித்து தவறான கதைகளை மக்கள் சொல்ல விரும்புவதில்லை.
And if it is about our children, we feel even more hurt.
நம்மை விட்டுவிடுங்களேன், நம்ம பிள்ளைகளை குறித்து தவறான கதைகளை சொல்லும்பொழுது அதிகமாக நாம் பாதிக்கப்படுகிறோம்.
I have learned to rejoice in all of that.
அவர்கள் எல்லாவற்றிலையும் நான் சந்தோஷிக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
People tell a false story about me or my children. I say, Lord, this is your crushing me.
என்னை குறித்து என்னுடைய பிள்ளைகளை குறித்து தவறான காரியங்கள் எல்லாம் சொல்லும்பொழுது ஆண்டவரே நீர் என்னை நொறுக்குகிறீர்.
From that crushing will come forth the ministry.
அந்த நொறுங்குதலிலிருந்து ஒரு ஊழியம் வரும் ஆண்டவரே.
So whenever you go through any trial this year.
ஆகவே இந்த வருஷம் எப்பொழுதெல்லாம் நீங்கள் உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து செல்கிறீர்களோ.
Lord, I'm just following Jesus here.
ஆண்டவரே இங்கே நான் இயேசுவை பின்பற்றுகிறேன்.
I cast my burden on you.
என்னுடைய பாரத்தை மீது வைத்து விடுகிறேன்.
Give me your grace in this trial.
இந்த உபத்திரவத்திலே ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும்.
And help me to be an overcomer.
ஆண்டவரே ஒரு ஜெயாளியா என்னை மாற்றும்.
I don't want to be a complainer like I was last year.
போன வருஷம் இருந்தது போல நான் ஒரு குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறவனாக இருக்கவில்லை.
I'm not going to complain about anything this year.
இந்த வருஷம் எந்த ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரே நான் குறை சொல்ல மாட்டேன்.
I'm going to give thanks.
நான் நன்றி செலுத்த போகிறேன்.
Everything.
ஒவ்வொரு காரியத்துக்காக.
Whatever may happen.
என்ன நடந்தாலும் சரி.
Because God knows everything that's going to happen.
என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார்.
One of my great comforts is this.
என்னுடைய ஒரு பெரிய ஆறுதல் இதுதான்.
I don't know what's going to happen next week.
அடுத்த வாரம் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது.
Next month.
அடுத்த மாதம் என்ன நடக்கும் என்றும் தெரியாது.
Something may happen next month, which is a surprise for me.
அடுத்த மாதம் ஏதோ நடந்து விட்டால் எனக்கு வியப்பாய் ஆச்சரியமா இருக்கிறது.
But I say.
ஆனால் நான் சொல்கிறேன்.
It's not a surprise to you, Lord.
ஆண்டவரே உமக்கு அது ஆச்சரியம் அல்ல.
You knew that in February 2010 this would happen. Well, long before I was born you knew it.
ஆண்டவரே பிப்ரவரி மாதம் 2010 வருஷம் என்ன நடக்க போகிறது என்று நான் பிறப்பதற்கு முன்பதாக நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே
you made some provision for me to be an overcomer there.
அங்கே நான் ஜெயிக்கும்படியாக நீ எனக்கென்று ஒரு போக்கை உண்டு பண்ணியிருக்கிறீர்.
Or March 2015.
மார்ச் 2015 ஆம் ஆண்டு.
Or 2020 till the Lord comes.
அல்லது 2020 ஆம் ஆண்டு அல்லது இயேசு வரும் வரை.
Nothing is going to take the Lord by surprise.
எந்த ஒரு காரியமே தேவனை ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு நடந்து விடுவதில்லை.
Think about it. Do you think something will happen to you next year which the Lord says I didn't know that would happen?
அடுத்த வருஷம் உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்தா ஐயோ இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரா?
Then he has made a provision.
அதற்கு ஒரு
for you to overcome it.
அங்கே நீங்கள் ஜெயிக்கும்படியாக அதற்கு ஒரு போக்கை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார்.
Whatever you may face this year.
இந்த வருஷம் நீங்கள் எதை சந்தித்தாலும் சரி.
You say, Lord, that's not a surprise to you.
ஆண்டவரே இது உமக்கு ஆச்சரியம் அல்ல.
I never thought that would happen to me.
இது எனக்கு நடக்கும் என்று நான் என்னவில்லை எதிர்பார்க்கவில்லை.
You knew it.
ஆனால் நீர் அதை அறிந்திருக்கிறீர்.
And you have prepared me for it.
இதற்கென்று ஆண்டவரே ஏற்கனவே நீர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்.
You prepared me for it by giving me a message.
எனக்கு ஒரு செய்தியை கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்.
On January 10th.
ஜனவரி 10ஆம் தேதி.
So thank you.
நன்றி ஆண்டவரே.
I'm ready for it now.
நான் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறேன்.
Anything that will happen not only this year but till Jesus comes.
இந்த வருஷம் மட்டுமல்ல இயேசு வரும் வரை என்ன நடந்தாலும் சரி.
A servant of the new covenant.
நான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக இருப்பேன்.
God bless you.
தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads bowed in prayer.
நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது.
Respond to what the Lord has spoken to you.
தேவன் உங்களிடத்தில் பேசின காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள்.
Say, Lord,
பிரதித்திரம் சொல்லுங்கள் ஆண்டவரே.
I'm going to give all my burdens to you.
எல்லா பாரத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே வைத்து விடுகிறேன்.
And I'll be perfectly content.
ஆண்டவரே பூரண மனரமியமாய் இருக்க போகிறேன்.
With weaknesses.
பலவீனங்களிலே.
Insults.
நிந்தைகளிலே.
Distresses.
நெருக்கங்களிலே.
Any type of problem.
எந்த பிரச்சனையானாலும் சரி.
Because I know that your grace is enough for everything.
எல்லாவற்றுக்கும் உம்முடைய கிருபை போதுமானது என்று அறிந்திருக்கிறேன்.
To make me an overcomer.
ஆண்டவரே என்னை ஒரு ஜெயாளியாய் மாற்றும்.
So that I can have a ministry to other people.
அப்படியானால் மற்றவர்களுக்கு கர்த்தாவே செய்ய முடியாத ஒரு ஊழியம் எனக்கு உண்டாகும் ஆண்டவரே.
All of your sisters and children who thought you were useless and had no ministry.
எனக்கு ஊழியமே இல்லையே, நான் பிரயோஜனமற்றவளா இருக்கிறேனே என்று சொல்லக்கூடிய சகோதரிகளே, பிள்ளைகளே,
say Lord, I am not useless.
நான் பிரயோஜனமற்றவள் அல்ல என்று சொல்லுங்கள்.
I am an important member of the body of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே நான் ஒரு முக்கியமான அவயவம் என்று சொல்லுங்கள் சகோதரிகளே.
I want to be useful to you this year.
இந்த வருஷத்திலே நான் உமக்கு பயனுள்ளவனாய் இருக்க போகிறேன்.
If I can't do anything else, I'll speak a word of encouragement to you.
என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நான் உற்சாகத்தின் வார்த்தைகளை பேச போகிறேன்.
And even if I can't speak a word of encouragement, I'll just smile at people.
உற்சாகமான வார்த்தை பேச முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நான் மக்களை பார்த்து நான் புன்னகை பூப்பேன்.
I don't want to be a grumbler and a complainer like I was last year.
போன வருஷம் இருந்தது போல ஆண்டவரே, எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லிக் கொண்டே முறுமுறுத்துக் கொண்டே இருக்கிறவனா இருக்க விரும்பவில்லை.
I'm going to thank you, Lord.
ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும்.
In Jesus' name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
Amen.
ஆமென்.